ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு எரிபத்தர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளை சிறமேற்கொண்டு அதில் இன்று சிந்திக்க வேண்டியது பெரிய புராணம் என்று மூன்றாவது சருக்கமாக இருக்கிற சிந்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். அப்படியானால் முதல் இரண்டு சருக்கம் நம்முடைய திருமலை சருக்கம், தில்லைவாழந்தனர் சருக்கம். நம்முடைய திருத்தொண்ட தொகை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுது தில்லைவாழந்தனதும் அடியார்க்கு மடியன் என்றுதான் தொடங்குகிறது. அதே போல நிறைவாக மன்னியசீர் மறைநாவல் ஊர் பூசன் அடியார்க்கு மடியன் என்று மன்னியசீர் என்று நிறைவுபடுத்தி விடுகிறது. ஆனால் நம்முடைய பெரியபுராண சருக்கம் எத்தனைனா இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கத்தை இடையில் அமைத்துக் கொண்டு இந்த 11 சருக்கம் உருவாகுவதற்கு காரணம் யார் என்று வருகின்ற பொழுது அது நம்முடைய சுந்தர பெருமான். சுந்தர பெருமான் இதை உருவாக்கியது ஏன் என்பதை காரண காரியத்தோடு விளக்குவதற்காக கையிலே இதோ கையிலே அங்கே அந்த மூர்த்தி அங்கே அந்த இருளுடைய தொடர்பு ஏற்பட்ட உடனே பெருமானுடைய திருவுள்ளம் கண்டு நீங்கள் மண்ணுலகத்திற்கு செல்க என்று பணித்தல் ஆகிய செய்திகளை நம்ம சொன்னால் அல்லது திடீர்னு தில்லைவாழந்தன் சருக்கம் இயலாது. ஆதலால் சேக்கிழார் பெருமான் மிக அருமையான கட்டுக்கோப்பாக திருமலை சருக்கத்தை முன்னமைத்தார். அது திருத்தொண்ட தொகையில் இல்லாததான், இருந்தாலும் திருத்தொண்டத்தொகை உருவாதற்கு முன்னோடியாக இருக்கிற அந்த அமைப்பை முன்னே செய்தார். செய்து இந்த 11 பாடலுக்கும் 11 சருக்கம் செய்து இப்படியெல்லாம் இருந்த அந்த பெரியவர் இந்நிறைவாக என்னானார், வெள்ளையானியின் மீது சென்று கையில சேர்ந்தார். வெள்ளையானை சருக்கம் என்ற ஒன்றை அமைத்து இந்த 11-13 சருக்கங்களால் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். இப்படி ஒரு பெருங்காப்பியம் இன்றைய வரை இல்லை. இன்றைய வரைக்கும் பல முறை நான் சொல்வது என்ன, இது நாங்கள் மடத்தில் வளர்ந்ததனால் திருநீரை பூசியதனால் மட்டும் என்பதல்ல, பெருங்காப்பி அமைப்பில இப்படி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்புடையது. தொகை வகை விரி என்று அமைத்துக் கொண்டு தொகையாக ஒரு நூல், வகையாக ஒரு நூல், விரியாக இந்நூல் என்று வைத்து அது இது அமைத்திருக்கிற பாங்கு இந்த கட்டுக்கோப்புன்னு சொல்வார்கள். அந்த கட்டுக்கோப்பு அந்த முன்னே திருமலை சருக்கத்தையும் நிறைவாக வெள்ளையான சருக்கமையும் அமைத்து இந்த இடையில் இந்த 11 சருக்கங்களை பகுத்திருக்கிற அந்த பேரறிவு இருக்கிறதே, அந்த இலக்கிய அமைப்பு அது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளுக்கும் அவரை ஆட்கொண்டருள் இருக்கிற கூத்த பெருமானுடைய திருவடிகளுக்கும் நான் பலகாலம் வணக்கம் இப்படியாக அமைத்திருக்கிற சருக்கம். எனவே நம்முடைய திருத்தொண்ட தொகை அமைப்பில் வருகின்ற பொழுது இரண்டாவது பாடல் அது அதே ஒரு தனி ஆய்வாக செய்ய வேண்டிய ஒன்று. மிக அருமையாக எரிபத்தர் என்ற நாயனர் இவரை சொல்லுகின்ற பொழுது இதற்கு ஒரு அடைமொழி தரும். இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று ஒரு சொல். இலை மலிந்த வேல் நம்பி என்பது அந்த எரிபத்தரை சுந்தர அளவில் அறிமுகப்படுத்துகிற பாங்கு. அப்படிப்பட்ட ஒரு பாங்கு இங்கு என்ன அறிமுகப்படுத்துகிறார், அவர் ஒரு நம்பி என்றார். நம்பிங்கிற சொல் இப்பொழுது ரொம்ப எளிமையா வேணா கருதலாம். இலக்கண உலகத்தில் இதுக்கு இருக்கிற இடம் ரொம்ப உயர்ந்த இடம். நம்பின்னு யார சொல்ல வேண்டும் என்றால் ஆடவர்களுள் தலை சிறந்தவரை சொல்லணும். வழியில போறவர்கள் எல்லாம் நம்பி அல்ல. அப்போ ஆடவர்களில் ஆண்மையினாலும் பெருமையினாலும் தகுதியினாலும் மேம்பாடுடையவர்களாக இருப்பவர்களைத்தான் நம்பி என்ற சொல்ல. இதே போல இதற்குரிய பெண்பார் சொல் நங்கை என்பது. அதையும் இப்ப நம்ம எல்லாரும் நங்கதான். ஆனாலும் பெண்பாலுள் சிறந்த பெண்டிரைத்தான் நங்கைன்னு சொல்லலாம். நல்ல வேளையாக இப்பொழுது நம்முடைய திருமண அழைப்பதில்லை, அன்றாவது மணமகனும் மணமகளும் ரொம்ப சிறப்புடையவர்கள் என்பது கருதுவதற்குத்தான் போதும் திருவளர் செல்வன், திருவளர் நம்பி, திருவளர் நங்கை என்றெல்லாம் போடுகிறோம். இந்த நங்கை நம்பி ஆகிய இந்த சொற்கள் எல்லாம் ஆண்பாலுள் இவனை விட சிறந்தார் இல்லை என்பவர்களுக்கு நம்பி என்பதும், பெண்பாலுள் இவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை என்பாருக்கு நங்கையும் சொன்னது. இலக்கண உலகத்தில் இருக்கு, நன்னூரார் பாடிட்டு போட்டார் நம்பி அல்லவா. இந்த சொல்லலாம் ஆண்பால் சிறந்தவர் என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் யாரும் தொடுவாரும் இல்ல, அடுத்து பேசுவாரும். நம்பி விடலை கோ வேள் குறிசில் இன்னன ஆண்பெயராகும் என்ப நன்னூல். நம்பின்னு சொல்லலாம், விடலைன்னு சொல்லலாம், கோ என்று சொல்லலாம், வேள் என்று சொல்லலாம், குறிசில் என்று சொல்லலாம். இதெல்லாம் தலையாயவர்கள் கொடுக்கிற பேர். அதெல்லாம் முருகப்பெருமானுக்கு முருகவேள் என்று உண்டு. நம்முடைய சைவந்தாந்த பெருமன்றத்தில் ரொம்ப காலமா திருக்கோயில் ஆசிரியர் எல்லாம் இருந்தவர் முருகவேள். முருகவேள் அவங்க அப்பா அப்படிப்பட்டவங்க, இது பேரை வச்சாங்க முருகவேள். வேளுங்கிறது அவ்வளவு சிறப்பான பேர். அப்படி எல்லாம் பட்டம் இருக்குது. இப்ப எத்தனையோ பட்டம் கொடுக்குறமே, இதெல்லாம் இலக்கண உலகத்துல இந்த வேள்னு கொடுத்தா அவரில் சிறந்தார் வேறில்லை. குறிசில் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. நம்ம இலக்கணத்தை பத்தியே நமக்கு ஏதாவது எழுச்சி இருந்தா தானே, மீண்டும் வரணும். அது இல்லாம என்ன குழியிலாவது அதாவது சிவம் தள்ளுங்க. ஆகவே நம்முடைய திருத்தொண்ட தொகையில நம்பி என்ற ஒரு அருமையான சொல்லை பெய்து இங்கே குறிக்கிறோம். இலக்கண உலகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும்போது நம்ம நினைக்காம இருக்க முடியுமா? இலக்கணத்தையும் சித்தாந்தத்தையும் நினைக்காம இருக்கவே கூடாது. ஏன்னா இலக்கணம் மொழிப்பாங்கை சொல்லுகிறது, சித்தாந்தம் வாழ்வியலை சொல்லுகிறது. இரண்டையும் மறந்து நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமல் இது ரெண்டும் மறந்தா மறப்பே அல்லது இல்ல, மறக்கவும் கூடாத ஒன்று, துறக்கவும் கூடாத ஒன்று. ஏன்னா ரெண்டும் நம்முடைய வாழ்வியல் அமையாம எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுற பேச்சியல் அமையாம எப்படி இருக்கிறது, நம்முடைய பேசுகின்ற பேச்சியல் அமையணும்னா தொல்காப்பியம் வேணும். நாம் பேசுகிற வாழ்வியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தம் இந்த மாதிரி வாழ்வியல்ல அருமையான சமய உணர்வு வேணும், ஆன்மீகம் வேணும். ரெண்டே இழந்தா இழந்ததுதான், நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதலால் இந்த அருமையான நம்பிங்கிற சொல், இந்த நம்பியை பல இடங்களில் பயன்படுத்துறார். நம்முடைய கண்ணப்பருக்கு பின்னால கலைமலிந்த சீர் நம்பி, கண்ணப்பர் கடிய கலைமலிந்த சீர் நம்பி, அப்போதிடிகளாருக்கு ஒரு நம்பி அப்போதி அடிகளுக்கு மடியேன், ஒரு நம்பி. அப்புறம் குலச்சிறையாருக்கு பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கு மடியன். ஆடா ஆடா, ஒரு நம்பி, பெருநம்பி, கலைமலிந்த சீர் நம்பி, வேல் நம்பி, இவற்றையெல்லாம் தொகுக்கலாமே சொன்ன. சாதாரண திருத்தொண்ட தொகை என்பதை ஒரு எம்பில் எழுதலாம். எப்படி அவர் அறிமுகம் செய்கிறார்? இவருக்கு வேல் நம்பின்னு சொன்னார். சில பேருக்கு ஒண்ணுமே இல்ல, ஊரை சொல்லி அறிமுகப்படுத்துவார். இளையானந்தன் குடிமாறன் அடியாருக்கு மடியேன், வம்பே இல்ல, அங்க மாறன்கிற பெயர் தான், இளையான்குடிங்கிறது ஊர், ஊரோட சொல்லி அறிமுகப்படுத்து. கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், அங்க என்னமோ கலைமலிந்த சீர் நம்பியாம், அதை நம்ம பின்னால பார்ப்போம். அடுத்ததுல ஊர் தான், கட ஊரில் கலையானந்தன் அடியாருக்கு மடியேன். இப்படி எல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு அந்த இயற்பெயரே இல்லை, பெருமழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், பேயார் காரைக்காலமே. இப்படி எல்லாம் திருத்தொண்ட தொகையில் இந்த அறிமுகம் செய்கின்ற பாங்கே தனியாக இருக்கிறது, தனியாக இருக்கு. அப்படிப்பட்ட அமைப்புல இலை மலிந்த வேல் நம்பி என்பது சரி, ஆடவர்கள் சிறந்தவர். அவருக்கு முன்னால் என்ன இருக்குது? இலை மலிந்த வேல் அப்படி ஒரு கையில வேல் இருக்கும். அந்த வேல் எப்படி இருக்கும்? இலை மலிந்தனர் இலையில தெரியும். இப்ப நம்ம அரசல பாத்துருக்கோம், அரசல அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பூவரசல பாத்துருக்கோம். இதெல்லாம் கேட்டா இப்படி இப்படி தொடங்கும் போது இந்த காம்போடு இப்படி 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 இருக்கும், நுனியில அப்படி இப்படி முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. இப்ப இந்த காம்பை தொடங்கும் போது இப்படி இப்படி நடுப்பர் அகன்று நுனியில அப்படி முடிஞ்சிருக்கும், குறுகி இருக்கும் இல்ல. வேல் எப்படி இருக்கு? இந்த அடியில ஒரு தண்டு, அது இப்படி இப்படி அகலமா வந்து நுனியில அப்படி முடிஞ்சிருக்கு. எனவே இலை போன்ற கைவேலை அமைந்த வேல், அதான் இலை தொழில். இலை தொழில், இலை தொழில்னா இலை எப்படி இருக்கு அதுபோல அந்த வேலினுடைய முகம் அப்படி இருக்குமா? அப்படிப்பட்ட அந்த வேலினை கையிலே உடைய நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னா. என்ன சார் வந்து பெரிய அடியவருங்கிறீங்க, சாந்தமே வடிவாயிருக்க வேண்டிய பெரியவர் கையில இது ஏன் வேல்? பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், அல்லது வெள்ளித்திரையில் காண்க அப்படி சொல்லும். ஏன் வேலை அறிமுகப்படுத்தணும் என்றால், இந்த வேல்தான் என்ன செய்தது, எதற்காக வைக்கப்பட்டிருந்தது, இதனுடைய பின்விளைவு என்ன, அதனால் பெற்ற பெயர் என்ன, இவையெல்லாம் இந்த வரலாற்றில் பின்னி அமைந்திருப்பதை காண்கிறோம். அது ரொம்ப அற்புதமாக சேக்கிழா பெருமான் பாட இருக்கிறார். இளைமல் இந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், அவரை எரிபத்தர்னர். அது என்ன எரிபத்தர்னா, எரிகிற பத்தர். என்னையா பக்தருங்கிறீங்க, போட்டு கையில வேலை வச்சிருக்கிறாரு, எரிவாருங்கிறீங்க, என்னையா சாந்தத்துக்கு இதுக்கு ரொம்ப தூரமா இருக்குமே. எல்லாம் வரலாற்றுல கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்பா, என்ன முதல்ல கேக்குற. அப்போ ஒரு சாந்தமான அடியவருக்கு கையில வேல் இருப்பதும் அவ்வளவு சரியில்லை. அது என்ன வச்சிருப்பாரு? சும்மா சார், அவர் உபசாரமா கையில வச்சிருக்கிற பழக்கம்னா பரவாயில்ல என்ன, இல்ல எரி எரிவாரம். இப்படி ஒரு பக்தரா சாமின்னு, ஆமாப்பா அப்படி ஒரு பக்தர் என்று சொல்லி ரொம்ப அருமையான அந்த ஒரு வரியில எவ்வளவு அழகாக திருத்தொண்ட தொகையை பாடியிருக்கிறார். இப்படி தொகைந்த நூல், அந்த நூல், அந்த நூல் இருந்து இவர் ரொம்ப அருமையாக இலைமலிந்த தருக்கம் அந்த பெயர் வைக்கும் போது என்ன வச்சுட்டார் சேக்கலா பெருமான், எப்ப அந்த இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன்னு சொன்னாரோ, அப்ப இலைமலிந்தங்கிற தொடருக்குதே அதையே தருக்கத்தினுடைய பெயரா வச்சார். அவ்வளவு அந்த உணர்வு, நன்றி உணர்வு. பாகுபாடு செய்யும் போது இலைமலிந்த தில்லைவாளந்தன் அடியாருக்கு மடியேன், தில்லைவாளந்தன் தருக்கம் உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், உம்மையால் உலகாண்ட சருக்கம் கடல் சூழ்ந்த நம்பிக்கும் காரிக்கும் அடியேன், கடல் சூழ்ந்த தருக்கம் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பத்தராய் பணிவார் சருக்கம். அந்த தன்னுடைய முன்னோர் மீது இருந்த அந்த நன்றி உணர்வு, அதை அப்படியே விடாமல் பின்பற்றுங்கிற அந்த உணர்ச்சி அப்படியே இருந்தது. இதெல்லாம் பார்க்கிறோம் திருத்தொண்ட தொகையும் இதையும் பார்க்கின்ற பொழுது. இப்பொழுது நாம் எல்லாம் நேயர்களை கரூருக்கு அழைக்கிறோம், கரூருக்கு அழைக்கிறோம். நேர கரூர் போனோம். இப்பொழுது நாம் இருக்கின்ற அமைப்பு கரூர். மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் மழவீடை உடையானன்பர்க்கு ஒல்லை வந்துற்ற செய்கை உற்று இடத்து உதவும் நீரார். இப்பொழுது இதோ நாம் கரூர். இங்க ஒரு பெரியவரை நாம் பார்க்க போறோம். சேக்கலார் பெருமான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஐயா, இந்த கரூர்ல அவருக்கு தெரிந்த அளவில் நல்ல பெருமாண்டத்தில் அடியவராயிருப்பவர்களுக்கு அப்படியே அடிமை தொழில் செய்வார். அதான் அவருடைய வேலை. ஒரு பெரியவர், ஒரு பெரியவர் பேர் சொல்லல, பேர் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு விட்டாரு. செய்தி மட்டும் சொன்னார். இந்த ஊரும் இந்த ஊரை சுற்றியும் நல்ல சிவபெருமானுக்கு அடியவராக இருந்தா அவர்களுக்கு அதீத அன்பு கொள்வார். அது மட்டுமல்ல, உற்ற இடத்து உதவும் நீரார். அந்த அறிவுகளுக்கு ஏதேனும் ஒரு ஊறுபாடுன்னா இவர் தான் முன்னணி. உற்றுடி உதவியும் ஒருவருள் கொடுத்தும் பெற்றில்லை முடியாது கட்டல் நன்றி. மாணாக்கன் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க ஒரு காலத்துல, சொன்னாங்க, சொன்னார்கள். அதோட வச்சுங்க, அதுக்கு மேல இல்ல. ரெண்டு பக்கமும் குற்றம் இருக்குது. அப்படிப்பட்ட உற்றுடி உதவி ஒருவருள் கொடுத்து கற்கும்படியான தலைமையாக இருக்கிற ஆசிரியரும் அருகி வருகிற காலம், அப்படி இருக்கின்ற ஆசிரியரை போற்றுகின்ற மாணவர்களும் அருகி வருகிற காலம். அதனால் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். சிவசிவ அந்த உற்றிடத்து உதவும் நீரார். அந்த அறிவர்களுக்கு ஏதேனும் ஒரு துன்பம் என்பது வந்து சொன்னா உடனே முன்னே நிற்பாராம் அந்த பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரியவரை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சரி, அவர் பேர் என்னங்க சொல்லாம சொல்றீங்களே அப்படின்னா, எல்லையில் புகழின் மிக்க எரிபத்தர். மிக புகழ்பெற்ற எரிபத்தர்னு பேருப்பா. அவர் பெருமை எம்மால் சொல்லலாம் படித்தன்று. சரி, அவ்வளவு பெரியவருடைய பெருமையை அடியேன்னு சொல்வதற்கு எனக்கு தகுதியே கிடையாது. இருந்தாலும் அவையடக்கம் எங்கேயும் ஒரு நூல்ல முன்னதான் இருக்கும். ஆனால் சேக்கிரார் நூலில் தான் ஆங்காங்கும் இருக்கும், ஆங்காங்கும் இருக்கும். சொல்லலாம் படித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றாம். இங்கேயாவது பேரிலக்கியங்களிலே அது அவையடக்கம் யாண்டு இருக்கும், நூலின் முகப்பில் இருக்கும், அவ்வளவுதானே இருக்கும். ஆங்காங்கியமா இதெல்லாம் இந்த இலக்கியத்திற்கென்றே உரிய தனித்தன்மைகள், தனித்தன்மைகள். இதே சொல்ற, அளவிலா ஆசை துறப்ப அறிகுவேன், அளவிலா அடியார்போல் அளவில் ஆசை துறப்ப அறிகுவேன் சொல்லியிருக்காரு. ஆயினும் கூறியது கூறல, அந்த அடியவருடைய பெருமை எங்கே, தன்னுடைய சிறுமை எங்கே, இந்த ரெண்டையும் ஒத்து நோக்கும் போது என்னங்க எரிபத்தர் பெருமையெல்லாம் இதெல்லாம் அடியன் போன்றிருக்கும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது என்னமோ இந்த ஆசை வெக்க மாதிரியதா சொல்றேன் என்று இங்கேயும் சொன்னேன். எனவே ஆசையால் சொல்லலுற்றாம். சரி சொல்லட்டும். இப்ப கரூர். பொன்மாலை புலி வென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அந்நெறி வரியேயாக அயல் வழி அடைத்த சோழன். இப்படி ஒரு குறிப்பை 63 நாயன்மார்னு இங்கதான் சொல்லியிருக்கேன். சோழரை பற்றி பல்வேறு செய்திகள் நமக்கு தெரியுது, தெரிஞ்சு வருத்தமா தான் இருக்கு. அப்படிப்பட்ட சோழர் இன்றைய ஆட்சியில் இல்லை. ஆனால் சோழர்கள் மிகச்சிறந்த சோழ பெருமகள். இந்த நாட்டை ஆண்ட போதுல ஏன் சோழர்களை அவர் பாராட்டுறாருன்னா, தான் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்ததனால் பாராட்டுறான்னு அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு கேவலமா அரசனை பத்தி பாராட்டணும் இல்ல. அவர்களிடத்தில் இருந்த ஆன்மீக உணர்வு அவரை பாராட்ட சொல்லு. அதனாலதான் அவருக்கு ஈடுபாடு, ஆன்மீக உணர்வு. அந்த ஆன்மீக உணர்வு அவர்களுக்கு இருந்ததுனாலே அவர்களை பற்றி விடாமல் பாராட்ட வேண்டிய ஒன்று. சரி, வெறுமையா ஆன்மீக உணர்வு மட்டும் இருந்தா அரசியலுக்கு சரியா வருமா, வராது. ஏனென்றால் ஆன்மீக உணர்வு தன்னுடைய ஆன்மாவை கடையேற்றும், மற்ற ஆன்மாக்களை மேலுலகத்துக்கு கடையேற்றும். ஆனா இந்த இம்மையிலே என்று சொன்னா, இம்மையிலே அதனால அரசு ஆளுகின்ற சிறப்பு முறைகளுக்கும் என்ன அப்படி ஒரு செயல் செய்தார்கள், ஒரு அருமையான செயல். இந்த இந்த பங்குதான் சொல்லுகிறார், வேற எங்கும் சொல்ல மாட்டார். உடனே பற்றி சொல்லுவார், ஆனா இந்த செய்தி சொல்ல மாட்டார். என்னென்ன, இமயமலை வரை சென்று ஒரு காரியம் செய்தார்களாம். இமயமலை வரை சேர்ந்து செங்குட்டோனும் போனாங்க, பாண்டியரும் போயிருக்காங்க, எல்லாம் போயிருக்காங்க, எல்லாம் அவரும் பொரிய போது அந்த இலச்சினை எல்லாம் பொறிச்சிருக்காங்க. சரி, ஆனா இவர்கள் என்ன செய்திருக்காங்களா, இமயமலையில ஆங்காங்கு பல்வேறு வழிகள் இருந்திருக்கின்றன. வழிகள் வேற்று நாட்டவர் இங்க உள்ள வரணும்னு சொன்னா இந்த மலையை ஏறி இறங்கணும். ஆனா மலையில சிறு சிறு சிறுவழி சிறுவழி சிறுவழியா வச்சிருந்திருக்காங்க. இந்த பல்வேறு வழிகள் ஒரு நாட்டுக்குள்ள இருந்துன்னு சொன்னா நாட்டுக்கு ஆபத்து. நம்ம வீட்டுல கூட வேலி கட்டுறமே, இப்ப நம்ம வந்து காம்பவுண்ட் செவ்வறு அழிக்கிறோம், ஒம்பு எல்லாம் போச்சு. முன்னெல்லாம் வேலி தான் வச்சிருந்தோம். வேலியை ஒரு ஆடு பொத்துக்கிட்டு வந்துட்டுதுன்னு சொன்னா அப்புறம் இன்னொரு ஆடு இருக்கும். நீங்க வேலி போடுறது எதுக்கு, வெளியிருப்பது ஒன்றும் உள்ளே நுழையாத வாருக்கு தானே போடுறீங்க. அதுல ஆங்காங்க அப்படி ஓட்ட இருந்து சொன்னா இங்க ரெண்டு ஆடு வரும், அங்க ரெண்டு மாடு வரும், இங்க வரும், இங்க வரும், மெஞ்சிட்டு எல்லாம் போடும். ஆனா இப்ப என்ன பண்றோம் கேட்டா வேலி அடப்பு நெருக்கமா இருக்கணும், ஒரே ஒரு திறப்பு மட்டும் இருக்கணும். ஏன் நாம போய் வரணும் இல்ல, அதுக்காக இது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறோம். அது போல நாட்டை பாதுகாப்பதற்கு என்ன செய்தாரலாம் சோழ பெருமக்கள், இமயமலையில அங்காங்கு சிறு வழி அப்படியே இருந்தது பார்த்தாங்களா, எல்லா வழியும் அடைச்சாராம், அடைச்சிட்டு ஒரே ஒரு வழிதான், அந்த வழியா தான் வரலாம் என்று அமைத்தாரலாம். இது எவ்வளவு நாட்டுக்கு பாதுகாப்பு. இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறானுங்க, அந்த இந்த அமைப்பு அன்னைக்கு இல்ல, மேலிருந்து கொண்டு போறவனுக்கு இந்த வழியெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரு வழி கூட தேவையில்லை, மேலேயே வந்துடுறான், அது அப்ப இல்ல. அப்ப இல்லாத காலத்தில் அவங்களுக்குள்ள எப்படி செய்ய முடியும், இதான் செய்ய முடியும். இப்ப நீங்க மேலிருந்து கொண்டு போறான்னு சொன்னா மேல என்ன பெரிய மானமா வந்து, மானம் தான் மேல இருக்குது, அதுக்கு மேல ஒரு இதை போட்டுக்க முடியுமா, இரும்பு கோட்டையை போட்டுக்க முடியுமா, முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இல்லாத காலத்துலாம் தெரியாதனமா வந்து நேருக்கு நேர் எழுத்து நின்று போராடுவதுதான் போர் அல்லது ஆண்மை என்று கருதினார்கள் தவிர, தூங்கும் போது தலையில கல்லெடுத்துக்கு போறதெல்லாம் வீரம்னு அவங்க கருதவே இல்லை. அப்படிப்பட்ட வீரமும் இருக்கவும் இல்லை, வீரம் என்று கருதவும் இல்லை. அதனால அந்த காலத்துல அதை பற்றி பேச்சில. இப்ப என்ன ஐயா இது என்ன பயன்படும், இப்பொழுது மேலே வந்து குண்டு போடுகிறான்னு சொன்னா அந்த கால அமைப்பு அவ்வளவுதான்ப்பா, நீங்க நான் உங்க தாத்தா இருந்தாலும் அன்னைக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு செய்யலாம், இன்னைக்கு இருந்தா எப்படி செய்வாரோ விஞ்ஞானத்தை வைத்து. இல்லை நாம என்ன கிழிக்கிறோம் இவ்வளவு விஞ்ஞானத்தை வச்சு விளைச்சுக்கிட்டு, இல்லையோ ஒண்ணுங்க. பொன் மாலை புலி வென்றோங்க புது மாலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வடி அடைத்த சோழன். அந்த காலத்துல அவ்வளவு பொறுப்பு இருந்தது. எங்க அவன் வந்து ஏறத்தாழ திருச்சி மாவட்டம் தஞ்சை மாவட்டம் இல்லைங்களா, இந்த ரெண்டும் இப்பொழுது இருக்கிற சேலம் மாவட்டத்தினுடைய கொஞ்சம் சேர்ந்து, இதெல்லாம் சேர்ந்து சோழ நாடு, தென்னார்காட்டில் கூட கொஞ்சம் சேர்ந்து இருக்கு சோழ நாடுன்னு சொல்றோம். இந்த சோழ நாட்டை பராமரிக்கிற சோழன் எதுவரை செல்லுகிறான், இமயம் வரை செல்லுகிறான். இமயத்துல என்ன என்ன மாதிரி நம்ம பாதுகாப்பு இருக்கிறது, ஆங்காங்கு சிறு சிறு வழிகள் வருது. இவையெல்லாம் இருந்தால் பலரும் பல முறையில் வந்து நம்முடைய நாட்டுக்கு ஏதம் செய்து விடுவார் என்று கருதி எல்லா வழிகளையும் அடித்து ஒரே ஒரு வழியை மட்டும் உளவாக்கினான். அதான் அந்த மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்குங்காலை தானதனுக்கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமுக பகைத்தரத்தால் பயவராலே எந்தவித தீமையும் வரக்கூடாது. எனவே அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் அப்படி பாதுகாப்பு செய்தாரலாம் இந்த பேரரசர் என்பதை செழுக்கிழார் பெருமான் இவ்வளவு தூரம் பக்திமயமே சொல்லுகின்றது அவரும். ஆனால் அந்த சோழர் தான் இருந்த காலம் சோழராதலாலும், சோழர்கள் நல்ல ஆட்சியோடு கூட நல்ல ஆன்மீக தோய்வுடையவர்களாக இருந்ததனாலும் அவருடைய இந்த செயற்பாடுகளையும் சொல்லலானார் செயற்பாடுகளையும். அப்படிப்பட்ட சோழன் மன்னிய அனபாயன் சீர் மரபில், அப்படிப்பட்ட அருமையான சோழர் மரபு இந்த மரபு. அந்த மரபில மரபிலை மரபினருக்கு மாநகரமாகும் தலைநகரமாக இருக்கின்ற நகரங்களிலே கரூர் ஒன்று, கரூரும் தலைநகரம் மாநகரமாகும். அந்த ஊர் பெயர் தொன்னடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். அருமையான தொன்னெடும் கருவூர்னர், மிக பழமையான காலத்திலிருந்து கருவூர் என்ற பெயர் உடையதாக இருக்கிறது அல்லவா. அப்படிப்பட்ட பெயர் மிகச்சிறந்த பெயருடைய ஊர் இருக்கு. இப்பொழுது நாம் இங்கே வந்தோம், எரிபத்தர் சொன்னார் அவர் இருக்கின்ற ஊர் எது கருவூர் என்று சொன்னார், அங்கே இருக்கிற ஆட்சியினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக சொன்னார். இனி அந்த நகரச்சிறப்பு, நகரச்சிறப்பு இது சொல்லி இருக்கிறேன், எந்த பெருங்காப்பியத்திலும் நகரச்சிறப்பு என்பது முன்னே சொன்னால் சொன்னதுதான், பின்னே இருக்குமா, இருக்காது. பெரிய புராணத்தில் மட்டும்தான் நகரச்சிறப்பு என்று முன்னும் சொல்லி ஆங்காங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், ஒவ்வொரு ஒரு அறிவர் சோழ நாடா இருக்கார், ஒருவர் பாண்டிய நாடா இருக்கார், ஒருவர் வந்து சேர நாடா இருக்கார், நடுநாடா இருக்கிறார், இன்னொருத்தர் இன்னைய அளவுல கேரளா அன்னைய அளவுக்கு சேரலா விரல் மிண்ட நாயனர் செங்குண்டூர் பற்றி சொல்லுவேன், மலையாள நாட்டை பற்றி இன்னைக்கு மலையாளமும் சொல்றேன் அந்த நாட்டை. ஆகவே தொடக்கத்தில் சொன்ன திருவாரூர் சிறப்பு நகரச்சிறப்பு இந்த நூலுக்குரிய அமைப்பாக இருந்தது. ஆங்காங்கு சொல்லப்படுவது அங்கங்க இருக்கிற பெரியாருடைய வரலாறு சொல்வதற்காக சொல்லப்பட்ட நகரச்சிறப்பு நாட்டு சிறப்புமாகும். எனவே ஒரு நாட்டு சிறப்பு என்று ஒரு நகரச்சிறப்பு என்று தமிழகம் முழுதும் இருக்கிற ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துக்கொண்டு நாட்டு சிறப்பு நகரச்சிறப்பு பேசிய ஒரே ஒரு நூல் சேக்கிடார் பெரிய புராணம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை, இனிமே வந்தா வேணா பார்த்து. ஆகவே இப்பொழுது அந்த அந்த கருவூருடைய மாண்பு, மாமதில் மஞ்சு சூடும், எங்க கருவூர் எப்படி தெரியுமா, நல்ல மதில் எழுப்பப்பட்டு யாரும் உள்ள வந்து யாரும் தாக்காதவாறு பாதுகாப்புடைய இடம். சரி, அந்த மதில என்ன இருக்கும்னாரு, அப்படியே மேகங்கள் வந்து வந்து புரண்டு புரண்டு போகும், அப்போ அந்த மதில் உயரம் அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம். ஒரு பக்கம் மதிலுடைய உயர்வையும் காட்டினார், இன்னொரு பக்கம் அந்த மதிலில் உராய்வது என்று சொன்னால் பகைவருடைய வில்லோ அம்புகளோ அல்ல, மஞ்சு மேகம்தான் தவழும். ஏ அப்படியே தவழும், ஒரு தரம் அப்படி வெண்மையா வரும், கருமையா இருக்கும், தவழும், மழை அப்படியே கொட்டும், கொட்டும். எனவே ஒரு பக்கம் பலத்திற்கும் பேர் போனது, ஒரு பக்கம் பாதுகாப்பிற்கும் பேர் போனது. பாதுகாப்பிற்கு பேர் போனது என்பது மாமதில், பலத்திற்கு பாதுகாப்பு மஞ்சு. போதுமே ஒரு தொடர் போதுமே பலத்துக்கு. மாமதில் மஞ்சு சூடும், ரொம்ப அருமையான பகுதி. என்ன பண்ண, மாளிகை நீரைவன் சூடும். சரி, அப்படி மதில பாத்தீங்களா? பாத்தீங்க. அப்படி அப்படி கொஞ்சம் கண்ண அப்படி திருப்புங்க, எங்க கரூர் பக்கம் அப்படின்னாரு. ஆடாடாடா, ஒவ்வொரு வீதியிலையும் மாளிகை விண்ணில் தூடும், எல்லாம் பெரிய மாளிகைகளா கட்டப்பட்டிருக்கு. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை. ஆடாடாடா, திருமுறை தமிழ் அல்லவா? சிதம்பரத்தை பத்தி ஞானசம்பந்த பெருமான் பூதாமூர்த்தியில் பாடினான் நல்லா அருமையா, செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடல் வாய் ஏத்தும் செல்வம் செல்வடி. இந்த ஒரு பாட்டுல கொட்டிருக்கிறது, கொட்டி வச்சிருக்கிறது சிவம். இப்படி எல்லாம் மாளிகை நிறைவன் சூடும் தூமணி வாயில் சூடும் ஒவ்வொன்னா கலைச்சு காட்டார். மதில பாத்தீங்களா? கரூர் மதில் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. இவ்வளவு உயரம் ஐயோப்பா, தஞ்சாவூர் ஜில்லான்னு சொன்னா எம்மா உயரம், எம்மா உயரம், ஏப்பா அப்படி இருக்கு. அதுல மேல எல்லாம் என்ன தவழுது பாத்தியாப்பா? மேகங்கள் தவழுது, அப்படியே இருக்கு, அப்படியே கொட்டி விடும் மழை. உள்ளே பார்த்தால் மாளிகை நிறைவன் சூடும், பார்த்தா ஒவ்வொன்னும் மூணடுக்கு அஞ்சடுக்கு எட்டடுக்கு மாடிகளையா இருக்கு. அடுத்தது என்ன சொல்லுது? தூமணி வாயில் சூடும், தூமணி வாயில் சூடும். இதோ இப்பொழுது மாளிகை பாக்குறீங்களே, அந்த மாளிகையினுடைய வாயில் எப்படி இருக்குன்னாரு? கண்ணை பறிக்குது, போங்க கண்ணை பறிக்குது. ஏன்? வெறும் மரத்தினால இல்ல, செங்கலால இல்ல, மணிகளால செய்யப்பட்டிருக்கு, அழகுபடுத்தி மணிகளால். அதனால நவரத்தனங்கள் அப்படியே அந்த வாயில் கதவுல அப்படியே சூடுதான், பல 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 பலன் இருக்கு. தூமணி வாயில் சூடும் சோலையில் வாசம் சூடும் பார்த்தார். இதோ பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், எங்க கருவூருக்கு பக்கத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், சுற்றுச்சூழல் ஒரே சோலைகள், சோலைகள். அந்த சோலைகள்லாம் எப்படி இருக்கும், சோலைகளில என்ன இருக்கும்? சோலையில் வாசம் சூடும், சோலைக்கு அழகு என்ன அப்படின்னு கேட்டா நல்ல நறுமணம் உடையதா இருக்கும், நல்ல மலர்கள் அப்படியே குலுங்குது, அதனால நறுமணம் அப்படியே மிக்க இருக்குது.